அன்போடு திருவடி சார்பிலேயே நிலைத்து நிற்கின்ற பக்குவ ஆன்மாக்கள் அந்த நிலையிலேயே இருப்பார்கள். அவர்கள் வந்து எந்த வாதனையாலும் அவர்களுக்கு வாதனையே ஏற்படாதவர்களுக்கு. ஆனால் கொஞ்சம் சத்திரிவாத நிலையிலே கொஞ்சம் குறைந்திருப்பவர்கள் எல்லாம், அதாவது நம்முடைய நிலையை விட மிகப்பெரிய நிலை, முத்தியடையக்கூடிய நிலை, அந்த மிகச்சிறந்த ஞானிகளுக்குள்ளே உள்ள ஒரு சின்ன சின்ன வந்து நிலைகள், நிலை வேறுபாடுகள் அவ்வளவுதான். கொஞ்சம் அந்த சத்ரிவாதம் உடையவர்களும் சில பயிற்சி எடுத்து அவர்களும் தீவிர சத்ரிவாதமாக விரைவாக ஆகிவிடுவார்கள். ஆகவே நம்ம வந்து பெருசா ஏற்றதாலும் சொல்றதுக்கு அங்க ஒண்ணும் இல்லை. அதனால கொஞ்சம் மந்த சத்ரிவாதம்னா நம்ம வந்து மந்தமா இருக்கிறோம் அப்படின்னு சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. அதுக்காண்டி சொல்றேன், அதுல வந்து தீவிர சத்ரிவாதத்திலே இருப்பவர்கள் திருவடி சார்பிலே நிலைத்து விடுவார்கள். கொஞ்சம் சத்ரிவாதம் வந்து குறைச்சலா இருப்பவர்கள் வந்து அந்த திருவடி சார்பில் இருக்கும்பொழுது அவர்களுக்கு உலக சிந்தனையும் ஏற்படும். அந்த தத்துவ சார்பு அதன் வாயிலாக உலக சிந்தனை அதுவும் கொஞ்சம் ஏற்படும். ஏற்படும் பொழுது மறுபடியும் அவர்கள் வந்து ஆகா இதிலிருந்து கடந்து இது வந்து எப்படிப்பட்ட ஒரு பெரிய சூழல், இந்த சூழலிலே நாம் சிக்கிக்கொண்டு எத்தனை பிறவிகளிலே நாம் வந்து இடருற்றோம், இதுவற்றிலிருந்தெல்லாம் கடந்து குருவின் கருணையினாலே இந்த திருவடி சார்பு பெற்றிருக்கின்றோம், மீள இந்த பிறவி கடலில் வந்து சிக்குவதா என்று அஞ்சு மீளவும் அவர்கள் திருவடி சார்பை மேற்கொள்வார்கள். இப்படி அங்கும் இங்குமாக சுழன்று வருவார்கள். அப்படிப்பட்டவர்கள் உலக சார்பினை அறவே விடுத்து திருவடி சார்பிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்பதான் அவர்களுக்கும் வந்து அது நிலைவேறு முழுமையாக கிடைக்கும். இப்படி இந்த சுழன்று தடுமாறி சுழன்று வருதல் கூடாது. ஆகவே இவர்களுடைய தடுமாற்றத்தை தீர்ப்பதற்கு ஒரு உபாயத்தை சொல்கின்றோம் என்று சொல்லி இந்த பாடலிலே சொல்ல வருகின்றார் ஆசிரியர். அருமையான ஓமை மூலமாக சொல்கின்றார். இது மிகவும் பிரபலமான பாடல். பாசிவடு குட்டத்தில் கல்லினை விட்டு எரிய படும்பொழுது நீங்கி அது விடும்பொழுதில் பறக்கும். ஆசுவடு மலமாஜை அருங்கன்மம் அனைத்தும் அறநடியை உணரும் போது அகலும் பின் அணுகும். நேசமொடும் திருவடி கீழ் நீங்காதே தூங்கும் நினைவுடையோர் நின்றிடுவர் நிலை அதுவே ஆகி. ஆசையொடும் அங்கும் இங்கும் ஆகி அலமருவோர் அரும்பாசம் அறுக்கும் வகை அருளின் வழி உரைப்பான். எத்தனை அருமையாக இனிமையாக ஆசிரியர் பாடியுள்ளார். முதற்கண் பதவுரை ஆசிரியர் மூன்றாம் அடியைத்தான் எடுத்துக் கொள்கின்றார். ஐயா இவர்களுக்கு பிரச்சனை இல்லை, இவர்களுக்கு நான் எதுவும் நம்ம மேற்கொண்டு சொல்ல வேண்டியதில்லை என்று ஆசிரியர் சொல்கின்றாராம். என்ன, நேசமோடும் திருவடி கீழ் நீங்காதே தூங்கும் நினைவுடையோர் நின்றிடுவர் நிலை அதுவே ஆகி. நிலை அதுவே ஆகி நின்றிடுவர், அதாவது திருவடி சார்ந்திருக்கும் நிலையே தம்முடைய நிலை என்று உறுதியாக அந்நிலையிலே நின்றுடுவார்கள். யாரு, நேசமோடும் திருவடிக்கு நீங்காதே தூங்கும் நினைவுடையோர். தூங்கும் நினைவுடையோரா, தூங்குதல் என்று இந்த முத்தி நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்களை தூங்குவர் என்று எதற்காக சொன்னார்கள் என்றால், நான் நம்ம பொறுத்தவரை தூக்கம் என்பது அறியாமை, அவர்களை பொறுத்தவரை தூக்கம் என்பது என்னவென்றால் தன் செயலென்று எதுவும் இல்லை, நமக்கென்று தானாக விளங்கக்கூடிய அறிவு இல்லை, நம்முடைய அறிவு விளங்குவதும் செயல் விளங்குவதும் முதல்வனுடைய கருணையினால்தான் என்பதை தெளிவாக உணர்ந்து அடங்கி இருத்தல், அந்த அளவுக்கு தான் அங்கு தூங்குதல் என்பது அங்கு நாம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். தூங்குதல் நம்மள மாதிரி அறியாமையில் மூழ்குதல் என்று அங்கு பொருள் பண்ணிடக்கூடாது. தன்னுடைய அறிவு செயல்கள் என்று எவையும் இல்லை, எல்லாம் முதல்வனுடைய கருணையினால் நம்மிடம் வெளிப்படுவனவே என்ற கருத்திலே முதல்வனுடைய அருளுக்கு அடங்கி நிற்றல் அதுதான் அங்கு தூங்குது. இங்கு ஆணவத்தின் மறைப்புக்கு அடங்கி நிற்றல் தான் நம்முடைய தூக்கம், அங்க முதல்வனுடைய அருளுக்கு அடங்கி நிற்றல் தான் அங்க முத்தர்களுக்கு சொல்லப்பட்ட தூக்கம், அவர்களுக்கு அன்பு மிகுதி. அதனால நேசமோடும் திருவடிக்கு நீங்காதே தூங்கும் நினைவுடையோர் நிலை அதுவேயாகி நின்றிடுவர். அதனால அவர்களுக்கு இனிமேற்கொண்டு சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இப்ப யாருக்காக சொல்ல போற அப்படின்னா, ஆசையோடும் அங்கும் இங்கும் ஆகி அலமருவோர். ஆசையோடும் அதாவது பிரபஞ்சத்திலையும் பற்று வருது, உடனே அதை கண்டு அஞ்சு திருவடி மீறையும் பற்று திரும்புது. அங்கும் இங்கும் ஆகி அலமருவோர், அலமருதல்னா சுழற்சி, அலமரல் தெருமரல் ஆயிரண்டும் சுழற்சி என்பது தொல்காப்பியம். ஆகவே உலகத்திற்கும் உலகத்தினிடத்தும் திருவடியிடத்தும் மாறி மாறி பற்று வைத்து சுழண்டு வருபவர்கள் ஆசையோடும் அங்கும் இங்கும் ஆகி அலமருவோர். அரும்பாசம் அறுக்கும் வகை, நீக்குதற்கரிய பாசமாக இருக்கிறதே, இவ்வளவு உயர்ந்த நிலைக்கு சென்ற பிறகும் கூட உலகத்தை அந்த பாசத்தினுடைய ஆதிக்கம் அந்த வாதனை மூலமாக ஏற்படுகின்றதே, அப்ப அந்த பாசம் எப்படிப்பட்ட ஒரு வலிமையானது, அந்த அரும்பாசத்தை அறுக்கும் வகையினை அருளின் வழி உரைப்பான். என்னுடைய குருமூர்த்திகள் அருளிய அந்த உரைப்படியே அடியேனும் இங்கே உபாயத்தை அருள்கின்றேன் என்று சொல்கின்றார். அதுக்கு எடுத்துக்காட்டு சொன்னார், எப்படி ஏன் அங்கும் இங்குமாக இப்படி அளவந்து வருகின்றார்கள், இது எதை போன்றது என்று சொன்னார். அதான் தொடக்கத்தில் சொன்னார், பாசிவடு குட்டத்தில் கல்லினை விட்டு எரிய படும்பொழுது நீங்கி அது விடும்பொழுதில் பறக்கும். பாசிங்கிறத பின்னால் வச்சுக்கிடுவோம். படுகுட்டத்தில் கல்லினை விட்டு எரியப்படும் பொழுது, படுகுட்டம் அதாவது ஒரு விளங்கக்கூடிய ஒரு குட்டம். குட்டம் என்பது என்ன, ஒரு குளம் இல்லையா, படகுட்டம் என்று தொடங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது பொருந்திய தடாகத்தில், பொருந்திய குளத்தில் கல்லினை விட்டு எரியப்படும் பொழுது, அந்த குளத்திலே கல்லினை விட்டு எரியும் பொழுது நீங்கி, கல் எரியப்படும் பொழுது நீங்கி அது விடும் பொழுதில் பறக்கும் பாசி, அப்படி கூட்டிக்கிட்டார். ஆகவே கல் வந்து தண்ணீரை மோதும் போது அந்த பாசி நீங்குது, நீர்பாசி. அப்புறம் கல்ல உள்ள மூழ்கிட்டுதுன்னா மீண்டும் என்ன பண்றது, அது வந்து பாசி வந்து மீண்டும் பறந்து விடுகிறது. அத மாதிரி அரண் அடியை உணரும் போது, கல்லை விட்டு எரியும் போதுங்கிற மாதிரி அரண் அடியை உணரும் போது, சிவபெருமான் திருவடியை ஆன்மா உணர்ந்து கொண்டிருக்கும் வரையிலும் இதெல்லாம் வந்து நீங்கி போகும். ஆசுபடும் மலமாயை, ஆசுபடும் குற்றம் பொருந்திய மலமாயை அருங்கண்மம், அரிய மலமாயை கண்மங்கள் மும்மலங்கள் அனைத்தும் அகலும். அரணடியை ஆன்மா உணர்ந்து கொண்டிருக்கின்ற வரையில் மலமாயா கண்மங்கள் அகலும், நீங்கி இருக்கும். பின் அணுகும், எப்போ அந்த திருவடி சிந்தனையை சிறிதே ஆன்மா மறைக்கின்றதோ அப்பவே மீண்டும் இவை வந்து பற்றும் மும்மலங்களும். இல்லையா, தினைத்தனை பொழுதும் தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ என்று அந்த அப்பர் பெருமானுடைய அமுத வாக்கு நமக்கு நினைப்போம். அதனாலதான் சொன்னார், பனைக்கை மும்மத வேடம் உரித்தவன், நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன், அனைத்து வேடமாம் அம்பலக்கூத்தனை தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ என்று பாடினார்கள். ஆகவே அந்த மாதிரி சிவபெருமான் திருவடியை மறப்பதனாலே மும்மலங்களும் வந்து சாருகின்றன என்று அந்த பாசிபடு கூட்டத்தை ஓமையாக சொல்லி அருமையாக விளக்கினார்கள். அப்படி நினைத்தலும் மறத்தலும் இன்னும் இந்த இவர்களுக்கு நிகழ்வதனாலே இவர்களுக்கு உலகை குறித்த சிந்தனை அடியோடு மறந்து சிவபெருமான் திருவடி சிந்தனையே நிலைத்து நிற்பதற்கு ஏற்றதோர் உபாயத்தை சொல்ல வருகின்றோம் என்று ஆசிரியர் கூறுகின்றார். இப்போ பதவுரை தழுவிதான் அந்த பொருளை பார்த்தோம், இப்ப பொடிக்குறையை பார்ப்போம். சிவத்தை பொருந்தியவன் ஒரோ வழி கருவிகளின் மீள வருமாயின், ஒரோ வழினா எப்போதாவது, எப்போதாவதுதான், ஒரோ வழி கருவிகளின் மீள வருமாயின் அது நீர்ப்பாசி போல அற்றம் பார்த்து வந்து தலைப்படும் வாதனை பற்றி நிகழ்வதாகலே. அற்றம்னா என்ன, அது நீங்குது, எப்ப சிவசிந்தனை நீங்குது அப்படிங்கிறதுக்கு காத்திருந்து மும்மலங்களும் வந்து ஆன்மாவப்பட்டுதான். எப்ப அந்த எரிந்த கல் வந்து மூழ்குது தண்ணீருக்குள்ள அப்படின்னு காத்திருந்து அந்த கல்ல உள்ள மூழ்கின உடனே, மூழ்கி அந்த கல்ல ஓய்வுக்கு வந்த உடனே பாசி திரும்ப படருது, அதான் அற்றம், அந்த நீக்கம் பார்த்திருக்க. நம்ம விளக்கு எப்ப அணையும் பார்த்துக்கொண்டு இருள் காத்திருக்கின்றது, விளக்கு அணைஞ்ச உடனே இருள் வந்துருது, அதான் விளக்கற்றம் பார்க்கும் இருள் போல் வள்ளுவர் ஓமை சொல்வார். அதான் அற்றம்னா அதை நீங்குது. ஆகவே நீர்ப்பாசி போல அற்றம் பார்த்து வந்து தலைப்படும் வாதனை பற்றி, இவர்களுக்கு மும்மல சார்புனா நம்மள மாதிரி மும்மல சார்பு இல்ல, அந்த வாதனை தான், அதாவது நீங்கி இருந்தாலும் அது குறித்த ஒரு சிந்தனை எழுதல் அதான் வாதனை. ஆகவே அது நீர்ப்பாசி போல அற்றம் பார்த்து வந்து தலைப்படும் வாதனை பற்றி நிகழ்வதாகலின் அவ்வாதனை, அந்த வாதனை இருக்கக்கூடாது இல்லையா, திருவடி சார்புக்கும் ஊடக சார்புக்கும் தடுமாறி கொண்டு வருதல், அந்த வாதனை வந்து தடுமாற்றத்தை ஏற்படுத்துது, அதனால வாதனை இருக்கக்கூடாது இல்லையா. அப்ப அந்த வாதனையை நீக்கிக் கொள்வதற்கு உபாயம் சொல்றேன். என்ன அவ்வாதனை முன்னர் கூறப்படும், முன்னர்னா இங்க இடம் பற்றி முன், ஏற்கனவே சொன்னதுன்னு காலம் பற்றி கொள்ளக்கூடாது, இடம் பற்றி இன்னும் ஒன்பதாம் சூத்திரத்தை சொல்ல போறேங்க, முன்னர் கூறப்படும் ஒன்பதாம் சூத்திரத்தை சொல்லப்படும் உபாயத்தை கடைபிடித்து செய்து நீக்கிக் கூட பாற்று என்பதா. அதாவது பாடல் என்ன சொல்லியிருக்காரு, அருளின் வழி உரைப்பான் இருக்காரு, அரும்பாசம் அறுக்கும் வகை அருளின் வழி உரைப்பான். ஆகவே இந்த வாதனையை போக்குகின்ற வழியை குருவர்கள் முறைப்படி நான் சொல்கின்றோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், அந்த நான் சொல்கின்ற வழிமுறையை கடைபிடித்து வாதனையை போக்கிக் கொள்க, வாதனை போக்கிக் கொள்ளத்தக்கது, அதான் முடிவான கருத்தை உரையில சொல்றாங்க. அவ்வாதனை முன்னர் கூறப்படும் உபாயத்தை கடைபிடித்து செய்து நீக்கிக் கோடற்பாற்று என்பதான், நீக்கிக் கோடற்பாற்றுனா நீக்கிக் கொள்ளத்தக்கது என்பதான். அதான் பதவுரையில வந்து அந்த வாதனையை சொல்லுவோம், அதனை கடைபிடித்து நீக்கிக் கோடற்பாற்றுனா அருமையா இணைச்சு எழுதியிருப்பாங்க. பொலிக்குறை பார்த்தேன். ஆகவே இந்த நான்காம் அதிகரணம் முடிவடைகின்றது. இதுல மூணு செயல்கள், இந்த மூணு செயல்கள் மூலமாக சூத்திரத்தினுடைய எந்த பகுதி இங்கே வந்து நிறுவப்படுகின்றது என்றால், அவரின் நீக்கி மலமகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பன் என்ற அந்த நாலாம் கூறு. அதாவது மன்னவன் வந்து தன்னுடைய குமாரனை வந்து வேடவேடமிருந்து நீக்கி அவனை தானாக்குவது போல, முதல்வனும் வந்து அவன் அந்த ஆன்மா செய்த இறப்பில் தவத்தின் பயனாக எழுந்தருளி வந்து இந்த ஆன்மாவை ஐம்பொறிகளிடமிருந்து விடுவித்து தானாக்கி மலரடி கீழ் வைப்பான் அந்த பகுதி. அதான் இந்த மூன்று செயல்களும் விளக்குகின்றன. இவை மூன்று செயலானும் அவரின் நீக்கி மலமகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பன் என்ற நாலாம் கூற்று பொருள் வலியுறுத்தப்பட்டது. அதான் அந்த நான்காம் அதிகாரத்துல முதல் பாடல்ல பன்னிரங்கள் அவை காட்டு படிக்கும் போல அந்த பாடல அதான் சொன்னார் இல்லையா. படிகத்துல வந்து பிற பொருள்கள் நிறம் பிரதிபலித்து விளங்கும் போது அவைதான் படிகத்தின் நிறம் போலவே அங்கு ஒரு காட்சி ஏற்படும். அது போல பொறிகருவிகளை சார்ந்து இருக்கின்ற ஆன்மாவுக்கு வந்து அந்த பொறிகருவிகளின் வாயிலாக வெளிப்படும் ஞானம் வெளிப்படுதல் தான் ஆன்மாவுடைய உண்மையான இயல்பு என்ற எண்ணம் ஆன்மாவுக்கு தோன்றும். ஆனா சிவஞானத்தை சார்ந்து ஆன்மா விளங்குவதுதான் ஆன்மாவுக்கு உண்மையான இயல்பு. அப்படி ஒரு இயல்பு இருப்பதாகவே ஆன்மாவை எண்ண விடாமல் இந்த பொறிகளின் சார்புதான் ஆன்மாவுக்கு நிரந்தரம் இதுதான் உண்மையான இயல்புன்னு அந்த பொறிகள் மயக்கம் செய்து நிற்கும், பொய்த்தன்மை விளைவித்து நிற்கும் என்று அந்த பொறிகளின் இயல்பை குரு உபதேசிக்கின்றார். முதல் நூல்ல அருமையா சொன்னார், ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து அயர்ந்தனை கூட்டிக்கணும் இல்லையா. அந்த உபதேசம் அதுதான், இந்த பன்னிரங்கள் அவை காட்டும் படிக்கும் போருள்ளும் இந்த இடத்துல அந்த உபதேசம் தான் அது. அந்த உபதேசத்தினாலதான் அது வந்து ஆகா இது வந்து பொது இயல்பு தான், நமக்கு பொறிகளின் வாயிலாக அறிவு வெளிப்படுது நமக்கு பொது இயல்பு தான், இதையே தண்ணி இயல்பு நினைச்சிட்டு இருக்கிறோம். இத பொது இயல்பு என்று உள்ளபடி உணர்ந்தாதான் தண்ணி இயல்பு நாம பெறணும்னு என்ன வரும் இல்லையா. அதை வந்து பொது இயல்பு தான் குரு வந்து உணர்த்த இந்த ஆன்மா உணர்கின்றது. அப்ப தண்ணி இயல்பு உணரணும்னா அதுக்கு ஏதுவாக சிவபெருமான் திருவடி அது சாரணும், சார்ந்தா சிவமாக விளங்கி தண்ணி இயல்பு என்ன என்பதை அது புரிந்து கொள்ளும். அந்த சிவத்திலிருந்து மீண்டு வராது, அலைகடலில் சென்றிடந்த ஆறு போல என்று சொன்னார். மீண்டாலும் இழுக்கணும்னு சிவாச்சிய சொன்னதை அருமையான ஓமை மூலமாக மறுத்து மீளக்கூடாது என்று நிலைநாட்டினார் இல்லையா. உறவுகளில் வாதனை பற்றி பயிற்சியினால் ஏற்படுகின்ற அந்த தாக்கம் பற்றி திருவடி சார்புக்கும் உலக சார்புக்கும் உழன்று வரலாமே ஆன்மா. அப்ப அப்படியும் ஏதாவது ஆன்மாக்கள் வந்ததுன்னா அந்த ஆன்மாக்கள் வந்து திருவடி சார்பில் நிலைத்து நிற்பதற்கு உபாயமும் சொன்னார். இதன் மூலம் மலமகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பன் என்ற அந்த குரு சிறப்பாக விளக்கப்படுகின்றது என்று கூறிக்கொண்டு ஆக இந்த அளவிலே எட்டாம் சூத்திரம் நிறைவடைகின்றது. இந்த மிகப்பெரிய சூத்திரமாக எட்டாம் சூத்திரத்தை திருவருடாளம் குருவருடாளம் நிறைவு செய்திருக்கின்றோம். இனி நாம் வருகின்ற சிந்தனையிலே ஒன்பதாம் சூத்திரத்தை தொடங்கிக் கொண்டு அதனையும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இந்த அளவிலே இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம் இதுகாரம் இந்த சைவ சித்தாந்த ஞான சாஸ்திர சிந்தனைக்கு குருவருள் பாலித்த சீர்வள ஸ்ரீ குருமகா சன்னிதானவர்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களை அடியேன் போற்றி வழித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.